அதிகாரம் 17. பரிகாரங்களின் உபயோகம். வியாதி ஒருபோதும் காரணமின்றி வருவதில்லை. ஆரோக்கிய பிரமாணங்களை அலட்சியம் செய்வதினால் பாதை ஆயத்தப்படுத்தப்பட்டு வியாதி வரவேற்கப்படுகின்றது. அநேகர் தங்கள் பெற்றோருடைய மீறுதலின் விளைவுகளினால் துன்பப்படுகிறார்கள். தங்கள் பெற்றோர் செய்ததற்கு தாங்கள் பொறுப்பாளிகளாக இல்லாத போதும் ஆரோக்கிய சட்டங்களை மீறுவதும் அதற்கு கீழ்ப்படிவதும் என்ன என்பதை குறித்து நிச்சயமாயிருப்பது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. தங்கள் பெற்றோரின் தவறான பழக்கங்களை தவிர்த்து சரியான வாழ்க்கை மூலம் மேன்மையான நிலைகளில் தங்களை வைக்க வேண்டும். அதிகமானோர் தங்கள் சொந்த தவறான செய்கைகளினாலேயே துன்பப்படுகிறார்கள். தாங்கள் புசிக்கிற, குடிக்கிற, உடுத்துகிற, வேலை செய்கிற பழக்கங்களில் ஆரோக்கிய கொள்கைகளை கருத்தில் கொள்வதில்லை. இயற்கையின் பிரமாணங்களை மீறுவது நிச்சயமான விளைவுகளை உண்டாக்குகிறது. வியாதி தங்கள் மேல் வரும்போது அநேகர் தங்கள் துன்பத்திற்கான உண்மையான காரணத்தை பாராது தங்கள் வேதனையின் நிமித்தம் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இயற்கையின் பிரமாணங்களை அலட்சியப்படுத்துவதினால் வரும் துன்பங்களுக்கு தேவன் பொறுப்பானவர் அல்ல. தேவன் குறிப்பிட்ட அளவு உந்து சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்வதற்காக வெவ்வேறு செயல்களை பராமரிக்க பொருத்தமான உறுப்புகளை உண்டாக்கி இந்த உறுப்புகள் இணக்கத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்றும் வடிவமைத்திருக்கிறார். உந்து சக்தியை கவனமாக பாதுகாத்து சரீரத்தின் மென்மையான இயக்கத்தை முறையாக வைத்திருப்போமெனில் அதன் விளைவு ஆரோக்கியமே. மாறாக உந்து சக்தி மிக துரிதமாக செலவழியுமானால் நரம்பு மண்டலம் அப்போதைய தேவைக்கான பலத்தை கடன் வாங்கும். ஒரு உறுப்பு பாதிக்கப்படும்போது அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. வெளிப்படையான எதிர்ப்பை காண்பிக்காது இயற்கை மிக அதிக மோசடியை தாங்கிக் கொண்டிருந்து பின்னர் எழும்பி தான் தவறாக நடத்தப்பட்டதின் விளைவுகளை அப்புறப்படுத்த தீர்மானமாக முயற்சி எடுக்கிறது. இந்த நிலைகளை சரிப்படுத்தும் அவளுடைய முயற்சி பல வேளைகளில் காய்ச்சலிலும் வேறு பலவிதமான நோய் வழியாகவும் வெளிப்படுகிறது. பகுத்தறியக்கூடிய பரிகாரங்கள். நோயுண்டாகும் அளவு இயற்கை தவறாக தொடர்ந்து உபயோகப்படுத்தப்படும் போது பல வேளைகளில் மற்ற எவரும் தனக்கு செய்யக்கூடாத காரியத்தை துன்பப்படுகிறவர் தனக்குத்தானே செய்யக்கூடும். செய்யப்பட வேண்டிய முதல் வேலை நோயின் சரியான குணத்தை உறுதிப்படுத்தி அந்த காரணத்தை அப்புறப்படுத்த ஞானமாக வேலையில் இறங்குவதே. அதிக வேலையினாலோ, அதிக உணவினாலோ அல்லது மற்ற ஒழுங்கற்ற செயல்களினாலோ இணக்கமான சரீரத்தின் உழைப்பு நிதானத்தை இழக்கும் போது விஷமான மருந்துகளின் பாரத்தையும் சேர்த்து அந்த கஷ்டங்களை சமாளிக்க முயற்சிக்காதீர்கள். இச்சையடக்கமின்றி உண்பதே பல வேளைகளில் நோயின் காரணமாயிருக்க தன்மேல் வைக்கப்பட்ட தேவையற்ற பாரத்திலிருந்து விடுவிக்கப்படுவதே இயற்கைக்கு மிக அதிகம் தேவைப்படுகிறது. அநேக வியாதிகளில் அதிகமாக உழைத்த சீரண உறுப்புகள் ஓய்வெடுக்க சந்தர்ப்பம் பெறும்படி ஒன்று அல்லது இரண்டு வேளை உணவை தவிர்ப்பதே நோயாளிக்கான மிகச்சிறந்த தீர்வு. மூளைக்கு வேலை கொடுப்பவர் பழங்களை மாத்திரம் சில நாட்களுக்கு சாப்பிடுவது பல வேளைகளில் மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறது. பல சமயங்களில் சிறிது காலம் உணவை முற்றும் நிறுத்தி பின்னர் எளிய உணவை குறைவாக உண்பது இயற்கையின் சொந்த மீட்பு முயற்சிக்கு நடத்தியிருக்கிறது. ஒன்று அல்லது இரண்டு மாதத்திற்கு சாப்பிடும் மிதமான உணவு சுயத்தை மறுக்கும் பாதையே ஆரோக்கியத்தின் பாதை என்பதை துன்பப்படும் அநேகருக்கு உணர்த்தும். ஓய்வு ஒரு பரிகாரமாக. சிலர் அதிகமாக உழைப்பதினால் தங்களை நோயாளிகள் ஆக்குகிறார்கள். இவர்களுக்கு ஆரோக்கியத்தை மீண்டும் கொண்டு வர ஓய்வும் கவலையிலிருந்து விடுதலையும் குறைவான உணவும் அவசியம். தொடர் உழைப்பினாலும் அடைந்தே இருப்பதினாலும் மூளை சோர்வடைந்து பதற்றமாக இருப்போருக்கு எளிய கவலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து இயற்கையின் காரியங்களோடு நெருக்கமான தொடர்புக்கு வரக்கூடிய நாட்டுப்புறங்களுக்கு செல்வது மிகவும் பயனளிக்கும். வயல்களிலும் காடுகளிலும் நடந்து பூக்களை பறித்து பறவைகளின் பாடல்களை கவனிப்பது அவர்களுடைய மீட்பிற்கு வேறு எந்த முகவரை காட்டிலும் அதிகம் உதவும். ஆரோக்கியத்திலும் வியாதியிலும் சுத்தமான தண்ணீர் பரலோகத்தின் மிகச் சிறப்பான ஆசீர்வாதங்களில் ஒன்று. முறையாக அதை உபயோகிப்பது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மனிதர் மற்றும் மிருகங்களின் தாகத்தை தணிக்க தேவன் ஏற்பாடு செய்திருக்கிற பானம் அது. தாராளமாக குடிக்கும்போது அது சரீரத்தின் தேவைகளை சந்தித்து வியாதியை எதிர்ப்பதில் இயற்கைக்கு துணை போகிறது. வெளிப்புறமாக தண்ணீரை உபயோகிப்பது இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்துவதில் மிக லகுவானதும் மிகவும் திருப்திகரமுமான வழிகளில் ஒன்று. குளிர்ந்த நீரில் குளிப்பது சிறந்த மருந்து. வெதுவெதுப்பான குளியல்கள் துளைகளை திறந்து இவ்விதம் அசுத்தங்களை வெளியேற்ற உதவுகிறது. வெதுவெதுப்பான மற்றும் சாதாரண வெப்பநீரில் எடுக்கும் குளியல்கள் நரம்புகளை ஆற்றி இரத்த ஓட்டத்தை சமப்படுத்துகின்றன. ஆனால் அநேகர் தண்ணீரை முறையாக உபயோகிப்பதன் நல்ல விளைவுகளை அனுபவத்தினால் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாது அதை குறித்து பயப்படுகிறார்கள். நீர் சிகிச்சைகள் பாராட்டப்பட வேண்டிய விதத்தில் பாராட்டப்படுவதில்லை. மேலும் அவைகளை திறமையாக பயன்படுத்துவதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுவதால் அதை செய்ய மனமின்றி இருக்கிறார்கள். இதை குறித்து அறியாமையிலோ அல்லது அலட்சியத்திலோ இருக்கலாம் என்று ஒருவரும் உணரக்கூடாது. வலியிலிருந்து விடுவிக்கவும் வியாதியை கட்டுப்படுத்தவும் தண்ணீரை உபயோகிக்கும் அநேக வழிகள் இருக்கின்றன. எளிமையான வீட்டு சிகிச்சைகளில் அதை பயன்படுத்துவதை குறித்து அனைவரும் அறிவடைய வேண்டும். ஆரோக்கியத்திலும் வியாதியிலும் தங்கள் குடும்பங்களை எவ்விதம் கவனிப்பது என்பதை விசேஷமாக தாய்மார்கள் அறிந்திருக்க வேண்டும். செயல்படுவது நமது சரீரத்தின் ஒரு பிரமாணம். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கிறது. அதன் வளர்ச்சியும் பலமும் அந்த வேலையை செய்வதை சார்ந்து இருக்கிறது. அனைத்து உறுப்புகளின் இயல்பான செயல்களும் பலத்தையும் வீரியத்தையும் கொடுக்க அது பயன்படாது இருப்பது அழிவிற்கும் மரணத்திற்கும் நேரானது. சில வாரங்களுக்கு ஒரு கையை கட்டி வைத்து பின்னர் கட்டை பிரியுங்கள். இந்த இடைவேளையில் மிதமாக உபயோகித்த மற்ற கையை விடவும் இந்த கை பலவீனமாயிருப்பதை காண்பீர்கள். செயலின்றி இருப்பது இதை போன்ற விளைவுகளையே தசை மண்டலம் முழுவதிலும் உண்டாக்குகிறது. சும்மா இருப்பது வியாதி உண்டாவதற்கான பலமான காரணம். உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை உயிர்ப்பித்து சமப்படுத்துகிறது. வேலையின்றி சும்மா இருக்கும்போது இரத்தம் தாராளமாக ஓடாது போக வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமான இரத்தத்தில் உண்டாகும் மாற்றங்கள் நடப்பதில்லை. தோல் கூட செயல்படாது போகிறது. தீவிரமான உடற்பயிற்சியினால் எவ்விதம் இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு தோல் ஆரோக்கியமான நிலையில் வைக்கப்பட்டு நுரையீரல் ஏராளமான தூய்மையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் காற்றினால் நிறைந்து அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகின்றனவோ அவ்விதம் அவை வெளியேற்றப்படுவதில்லை. சரீரத்தின் இந்த நிலை சுத்தப்படுத்தும் உறுப்புகளின் மேல் இரட்டிப்பான பாரத்தை வைப்பதினால் அதன் விளைவாக வியாதி வருகிறது. ஆற்றலற்றோரும் சும்மா இருக்க ஊக்கப்படுத்தப்படக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் தீவிரமாக உழைத்தவர்களுக்கு சில காலம் முழுமையான ஓய்வு கொடுப்பது தீவிரமான சுகவீனத்தை அகற்றும். ஆனால் நிரந்தரமான ஆற்றல் இழந்தவர்களை பொறுத்தவரை எல்லா வேலையையும் நிறுத்துவது எப்போதாவது மாத்திரமே அவசியப்படும். மன வேலைகளினால் முறிந்து போனவர்கள் சோர்வுண்டாக்கும் நினைவுகளிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டும். ஆனாலும் தங்கள் மன வல்லமைகளை உபயோகிப்பதே ஆபத்து என்று நம்பும்படி அவர்கள் நடத்தப்படக்கூடாது. அநேகர் தங்கள் நிலை இருப்பதை காட்டிலும் மிக மோசமானது என்றே கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை மீண்டு வருவதற்கு சாதகமானதல்ல, எனவே ஊக்கப்படுத்தப்படக்கூடாது. ஊழியக்காரரும் ஆசிரியரும் மாணவரும் மூளையை உபயோகிக்கிற மற்றவரும் சரீர உடற்பயிற்சியினால் விடுவிக்கப்படாத தீவிரமான மன அழுத்தங்களின் விளைவாக பல வேளைகளில் சுகவீனப்பட்டு துன்பப்படுகிறார்கள். இந்த நபர்களுக்கு அதிக சுறுசுறுப்பான வாழ்க்கை அவசியம். முறையான உடற்பயிற்சியோடு கூடிய கண்டிப்பான கட்டுப்பாட்டு பழக்கங்கள் மன மற்றும் சரீர பலத்தை நிச்சயமாக கொடுத்து மூளையை உபயோகிக்கும் அனைவருக்கும் தாங்கக்கூடிய பலத்தை கொடுக்கும். சரீர பலத்தை அதிகம் உபயோகிக்கிறவர்கள் சரீர உழைப்பை முற்றிலுமாக விட்டுவிடும்படி ஊக்கப்படுத்தக்கூடாது. எனினும் அதிக சாதகமாக இருப்பதற்கேதுவாக உழைப்பு முறையானதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமாக இருக்க வேண்டும். திறந்த வெளியில் செய்யும் உடற்பயிற்சி மிகச் சிறந்தது. பலவீனமடைந்த உறுப்புகள் உபயோகிப்பதினால் பலமடைவதற்கு ஏதுவாக அது திட்டம் பண்ணப்பட வேண்டும். மனமும் அதிலே இருக்க வேண்டும். கைகளின் உழைப்பு வெறுமனே கடும் உழைப்பாக சிதைந்து விடக்கூடாது. தங்கள் நேரத்தையும் கவனத்தையும் ஆட்கொள்ள ஆற்றல் இழந்தவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத போது அவர்களுடைய நினைவுகள் அவர்கள் மேலேயே மையம் கொள்ள அவர்கள் நோய் பிடித்தவர்களும் எரிச்சல் உள்ளவர்களும் ஆவார்கள். அநேக வேளைகளில் தவறான உணர்வுகளில் தொடர்ந்து திளைப்பதினால் இருப்பதை காட்டிலும் தங்கள் நிலை மோசமாக இருப்பதாகவும் தங்களால் எதையும் செய்ய முடியாது என்றும் நினைக்கிறார்கள். இந்த அனைத்து சம்பவங்களிலும் நன்கு முறைப்படுத்தப்பட்ட சரீர உடற்பயிற்சி வல்லமையான தீர்வாக இருக்கும். சில சம்பவங்களில் ஆரோக்கியத்தை மீட்டு வருவதற்கு இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அவர்களுடைய சித்தம் கைகளின் உழைப்போடு சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஆற்றலற்றவர்களுக்கு அவசியமானதெல்லாம் அவர்கள் சித்தத்தை தூண்டிவிடுவதுதான். சித்தம் செயலற்றிருக்கும் போது அவர்களுடைய கற்பனைகள் அசாதாரணமாகி வியாதியை தடுப்பது கூடாமற் போகிறது. அநேக ஆற்றலற்றவர்கள் மேல் வரக்கூடிய மாபெரும் சாபம் செயலின்றி இருப்பதுவே. மனதையும் சரீரத்தையும் பாரப்படுத்தாதபடி உபயோகமான வேலையில் எளிமையாக ஈடுபடுவது சரீரத்தின் மேலும் மனதின் மேலும் இனிமையான செல்வாக்கை கொண்டிருக்கிறது. அது தசைகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பான இந்த உலகத்தில் தாங்கள் முழுவதும் பயனற்றவர்களாகி விடவில்லை என்பதை அறிந்து கொள்ளும் மன நிறைவை அவர்களுக்கு கொடுக்கிறது. முதலில் அவர்கள் குறைவாகவே செய்யக்கூடும், ஆனால் தங்கள் பலம் அதிகரிப்பதை விரைவில் காண்பார்கள். அவர்கள் செய்கிற வேலையின் அளவு அதற்கு இசைவாக அதிகப்படுத்தப்பட முடியும். சீரண உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதன் மூலம் சீரண கோளாறு உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி உதவுகிறது. உணவு உண்ட உடனே தீவிரமான படிப்பிலோ அல்லது உடற்பயிற்சியிலோ ஈடுபடுவது சீரண வேலையை தடுக்கிறது. ஆனால் உணவிற்கு பின்பு தலையை நிமிர்த்தி தோள்களை பின்புறம் நகர்த்தி குறைவான தூரம் நடக்கிற நடை அதிக நன்மை பயக்கும். சரீர உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை குறித்து அனைத்தையும் சொல்லி எழுதின பின்பும் அதை நெகிழும் அநேகர் இருக்கிறார்கள். சீரண உறுப்புகள் தடுக்கப்படுவதால் சிலர் உடல் பறக்கிறார்கள். மற்றவர்களோ அதிக அளவு உணவை வெளியேற்றுவதில் தங்களுடைய உந்த சக்தி சோர்வடைவதால் மெலிந்து பலவீனமடைகிறார்கள். அசுத்தங்களிலிருந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் முயற்சியில் கணையம் பாரமடைய சுகவீனமே உண்டாகிறது. உட்கார்ந்து வேலை செய்யும் பழக்கமுடையவர்கள் வெப்பநிலை அனுமதிக்கும் போது ஒவ்வொரு நாளும் வெயில் காலத்திலும் குளிர்காலத்திலும் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சவாரி செய்வது அல்லது மிதிவண்டி ஓட்டுவதற்கு பதிலாக நடப்பது நல்லது. அது அதிக தசைகளை செயலுக்கு கொண்டு வரும். நுரையீரல்களை நிரப்பாது சுறுசுறுப்பாக நடப்பது கூடாததால் அவைகள் ஆரோக்கியமான செயலுக்கு நிர்பந்திக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட உடற்பயிற்சி அநேக சம்பவங்களில் மருந்துகளை காட்டிலும் ஆரோக்கியத்திற்கு மேன்மையானவை. கடற்பிரயாணம் செல்லவும், தாது உப்புகள் கொண்ட ஊற்றுகளுக்கு போகவும், அல்லது காலநிலை மாற்றத்திற்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வரவும் மருத்துவர்கள் பல வேளைகளில் தங்கள் நோயாளிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அநேக சம்பவங்களில் அவர்கள் இச்சையடக்கத்தோடு உண்டு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உடற்பயிற்சியை செய்வார்களெனில் ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்று பணத்தையும் நேரத்தையும் சேமிக்க முடியும். ஆமேன்.